நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் கிரீன் பீஸ் அமைப்பின் அங்கீகாரத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது பற்றிய செய்திகள், இலங்கையில் காணாமல் போனோர் குறித்து விசாரிக்கும் ஆணைக்குழு மீண்டும் வடமாகாண சபைக்கு செல்ல உள்ளதாக அதன் தலைவர் கூறுபவை,
We have completed only about 4,000 complaints hearing individually each complainer. The balance another 12,000, so we have to go and complete that. That is why we are continuing that.
தேயிலைக்கு உரிய விலை கோரி சிறுதோட்ட உரிமையாளர்கள் கொழும்பில் நடத்தியுள்ள போராட்டம், பிரபல ஓவியர் பிகாசோவின் நிர்வாண நங்கை ஓவியம் 67 மில்லியன் டாலர்களுக்கு விற்கப்பட்டுள்ளது பற்றி தமிழகத்தின் ஓவியர் ட்ராட்ஸ்கி மருதுவுடன் ஒரு உரையாடல்,
இந்த லாகமேஸ் இந்த ஓவியம் அவருடைய 19வது வயதில் வர இந்த ஓவியம், அது ரொம்ப தீர்க்கமாக அகாடமிக்கா வரைஞ்ச ஓவியங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல உள்ள ஓவியங்கள் அது உண்டு. பாரிஸ் தன்மை கொண்ட அந்த பொஹிமியன் லைஃப் ஓவியங்கள் அவர் வரைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் தான் அது. வந்து
மியான்மர் பொதுத் தேர்தலில் தனது கட்சி வெற்றி பெற்று தான் அதிபர் ஆகாட்டியும் ஆட்சி தன் பொறுப்பிலேயே இருக்கும் என்று ஆங் சாங் சூச்சி கூறியுள்ளவை.
அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
ரஷ்யாவிலிருந்து எகிப்துக்கு செல்லும் அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தியுள்ளது ரஷ்யா. ரஷ்ய பாதுகாப்பு பிரிவின் அறிவுரையை ஏற்று அதிபர் புட்டின் இம்முடிவை அறிவித்துள்ளார். எகிப்திய சுற்றுலா தளமான ஷாம் இல்ஷேக்கிலிருந்து முதல் கட்ட பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சென்ற வார இறுதியில் ரஷ்ய விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதையடுத்து அங்கே அனைத்து விமான சேவைகளையும் லண்டன் நிறுத்தியது. குண்டு ஒன்றினால் அந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று உளவு தகவல்கள் தெரிவிப்பதாக பிரிட்டன் கூறுகிறது. எகிப்திய சுற்றுலா தளத்தில் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டுள்ளனர்.
சமீபத்தில் எகிப்தில் நடந்த விமான பேரழிவை சித்தரிக்கும் வகையில் 2 கேலிச்சித்திரங்களை வெளியிட்டுள்ள பிரெஞ்சு கேலிச்சித்திரை பத்திரிகை சார்லி ஹெப்டோ ரஷ்யாவிடமிருந்து கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்த கார்ட்டூன்கள் ஒன்றில் தாடியுடன் இருக்கும் ஒரு ஆயுதம் தாங்கிய இஸ்லாமிய தீவிரவாதி விமானத்தின் துகள்களும் இறந்த உலர்களும் வானத்திலிருந்து விழும் நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பது போல காட்டுகிறது. அந்த சித்திரத்தின் கீழே எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தில் இஸ்லாமிய அரசு ரஷ்யா தனது தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ள என்று கூறப்பட்டுள்ளது. ஐஎஸ் தீவிரவாதிகளை நோக்கி கூறுவதாக இடம்பெற்றுள்ள இந்த கேலிச்சித்திரத்தை மத நிந்தனை செயல் என ரஷ்ய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கண்டித்துள்ளனர். இது ஒரு கீழ்த்தரமான நகைச்சுவை என ட்விட்டரில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
மியான்மரில் ஞாயிறன்று நடக்கவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டின் மிகப்பெரிய நகரான யாங்கோனில் இறுதி நாள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆளும் யூனியன் சாலிடாரிட்டி டெவலப்மெண்ட் கட்சி நடத்திய கடைசி பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தேர்தல் குறித்து மியான்மருக்கான பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் கூறுகையில்,
Well, it's a very important moment. This country hasn't had a potentially democratic election since the 1960s. So it will be, if it's successful, a very important milestone.
5 வருடங்களில் முழுக்க முழுக்க ஜனநாயக முறைப்படி நடக்கவிருக்கும் இத்தேர்தலில் ஆங் சான் சூச்சியின் தலைமையில் செயல்படும் எதிர்க்கட்சியான நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி பெரும் வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிரச்சாரத்தின் இறுதி நாளில் பிரச்சார வேலைகளை நிறுத்திவிட்டு தமது ஆதரவாளர்களை தமது கட்சியின் அனைத்து சுவரொட்டிகள் மற்றும் ஸ்டிக்கர்களையும் அகற்றுமாறு ஆங் சான் சூச்சி அறிவுறுத்தியுள்ளார்.
ஐரோப்பாவின் பொருளாதார வல்லரசு வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக ஜெர்மனியிலிருந்து வந்துள்ள புதிய புள்ளி விவரங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. தொழில்துறை உற்பத்தி ஆகஸ்ட் மாதம் சரிந்த பின்னர் மேலும் 1.1% வீழ்ந்துள்ளதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. குறிப்பாக வெளிநாட்டுகளிலிருந்து வாங்குவோர் புதிதாக எதையும் வாங்க கேட்பதும் ஏற்றுமதியும் குறைந்துள்ளன. ஜெர்மனியின் மிகப்பெரிய கார் நிறுவனமான ஃபோக்ஸ் வாகன் மாசு ஊழலால் பில்லியன் கணக்கான டாலர்கள் இழந்த காலகட்டத்தை இந்த புள்ளி விவரங்கள் கணக்கில் கொள்ளவில்லை.
வியாழனன்று பிரேசிலின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள இரும்புத்தாது சுரங்கத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் அமைந்த அணை ஒன்று உடைந்து அங்கிருந்த நச்சுக் கழிவுகள் வெளியேறி பெண்டோ என்ற கிராமத்தை மூழ்கடித்தது. அந்த கிராமத்தில் மீட்புப் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்த சம்பவத்தில் ஒருவர் இறந்ததாகவும் குறைந்தது 12 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து சமர்கோ சுரங்கத்தில் பகுதியளவு உரிமம் வைத்திருக்கும் BHP பில்லிட்டன் நிறுவனத்தின் தலைவர் கூறுகையில்,
and complete assistance.
நூற்றுக்கணக்கான மக்கள் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு மரியானா என்ற பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்.
வளர்ந்து வரும் நாடுகளில் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஐநா உதவியுடன் அமைக்கப்பட்ட பல பில்லியன் டாலர் நிதியம் அதன் நிதி உதவியுடன் அமல்படுத்தப்படவுள்ள முதல் சில திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கிரீன் கிளைமேட் ஃபண்ட், அதாவது பசுமை சுதோக்ஷண நிதியிலிருந்து 168 மில்லியன் டாலர்கள் மலாவி, மாலத்தீவு மற்றும் லாட்டின் அமெரிக்காவில் உள்ள திட்டங்களுக்கு செல்லவிருக்கின்றன.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக தமிழக செய்தி ஒன்று. கிரீன் பீஸ் இந்தியாவின் பதிவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பு தமிழகத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அமைப்புக்கு இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பிலான கூடுதல் தகவல்களை தருகின்றார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
சுற்றுச்சூழல் விவகாரங்களில் கவனம் செலுத்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பின் பதிவை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. தாங்கள் பெற்ற நிதி தொடர்பாக கிரீன் பீஸ் முறையான கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை என கூறி தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கிரீன் பீஸ் இந்தியா என்ற இந்த அமைப்பு சென்னையில் பதிவு அலுவலகத்தை கொண்ட ஒரு சொசைட்டியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு பல்வேறு விதிமுறைகளை மீறியிருப்பதாக கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதியன்று தமிழ்நாடு அரசின் பதிவாளர் சார்பில் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸில் இந்த அமைப்பு தன்னிச்சையாக இயங்காமல் நெதர்லாந்தில் உள்ள கிரீன் பீஸ் கவுன்சிலின் ஆணைப்படியே செயல்படுவதாகவும் வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது. இந்த நிதி குறித்த கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்கும் போது 2005-06 நிதியாண்டிலிருந்து 2011-12 நிதியாண்டு வரையிலான கணக்குகளில் முரண்பாடுகள் இருந்ததாகவும் தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த நோட்டீஸில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக திருப்தியளிக்கும் வகையில் பதிலளிக்கவில்லை எனில் பதிவு ரத்து செய்யப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரீன் பீஸ் இந்தியா வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. இருதரப்பும் தங்கள் வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்து வந்தன. இந்நிலையில் தாங்கள் கேட்ட விளக்கத்தை கிரீன் பீஸ் இந்தியா அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தற்போது அனுப்பியுள்ள ரத்து நோட்டீஸில் கூறியுள்ளது. கிரீன் பீஸ் இந்தியா அளித்த விளக்கம் ஏற்க முடியாத நிலையில் அதன் பதிவு ரத்து செய்யப்படுவதாகவும் ஒரு மாதத்திற்குள் அந்த அமைப்பு கலைக்கப்படவில்லை என்றால் அரசே அதனை செய்யும் என்றும் சென்னை மாவட்ட பதிவாளர் அனுப்பியுள்ள நோட்டீஸில் கூறியுள்ளார். இது தொடர்பாக கிரீன் பீஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒரு வருடமாகவே மத்திய உள்துறை அமைச்சகம் கிரீன் பீஸ் அமைப்பை முடக்க முயன்று வருவதாகவும் அதன் அறிவுறுத்தலின்படியே தமிழ்நாடு அரசின் பதிவாளர் செயல்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய கிரீன் பீஸ் அமைப்பின் மூத்த பிரச்சாரகரான நந்திகேஷ் தாங்கள் காட்டிய கணக்குகளில் எந்த முரண்பாடும் இல்லை என்று கூறினார்.
படி நாங்கள் காட்டுற வருமானங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் பிறப்பிக்கிற வருமானம் பிளஸ் வெளிநாட்டில் நாங்கள் பிறப்பிக்க ரெண்டு வருமானம் சேர்த்தா கொடுக்குறோம். இதுல வந்து அவங்க வேறு எக்ஸ்ட்ரீல வந்து வெளிநாட்டில் வரும் காசு மட்டுமே நாம காட்டுறாங்க சரிங்களா. சோ இப்ப ரெண்டு முறையான கணக்குகளை காட்டி இது ரெண்டும் வந்து கைதியாக மாட்டேங்குதுன்னு சொல்லுறது எந்த ஒரு எந்த ஒரு முறையாகவே புரியல. கண்டிப்பாக மறுக்கிறோம் எல்லாமே.
தங்கள் தரப்பு வாதம் கேட்கப்படவில்லை என்றும் சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்ளப் போவதாகவும் கிரீன் பீஸ் தெரிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை மெரினா கடற்கரை சாலையிலிருந்து வேறு இடத்திற்கு அகற்றுவது குறித்த முடிவை அடுத்த ஒரு வாரத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தும் அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு குறித்த தீர்ப்பு தொடர்பிலும் டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நடிகர் சிவாஜியின் சிலையை அகற்ற கால அவகாசம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது சிவாஜி சிலை எப்போது அகற்றப்படும் என்பதை தமிழக அரசு ஒரு வார காலத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜியின் நினைவாக மணிமண்டபம் கட்ட திட்டமிட்டுள்ள தமிழக அரசு அதுவரை சிவாஜியின் சிலையை அது அமைந்திருக்கும் மெரினா கடற்கரை சாலையிலேயே வைத்திருக்க அனுமதி கோரியிருந்தது. மேலும் இது தொடர்பான வாதங்கள் நடைபெற்ற போது 2 காலம் வரை அவகாசம் தேவைப்படலாம் என தமிழக அரசு தரப்பு கூறியது. இதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குரியன் ஜோசப் மற்றும் அருண் மிஸ்ரா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு சிலை அகற்றப்பட உள்ள காலத்தை ஒரு வாரத்தில் அறிவிக்க வேண்டும் என இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக சிவாஜி சிலை தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போதுதான் அந்த சிலை விரைவாக அகற்றப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியான அந்த உத்தரவில் கொண்டாடப்பட வேண்டியவர்களின் சிலைகளை வாகன ஓட்டுநர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் அமைப்பது என்பது புகழ் பெற்றவர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவது போன்றது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த சிலை நிறுவப்பட்ட 2006 இந்த வழக்கும் தொடரப்பட்டது. இதற்கிடையே மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கிய விவகாரம் தொடர்பான வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அன்புமணி ராமதாஸ் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் TS தாக்கூர் மற்றும் வி கோபால கவுடா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடைபெற்ற இது தொடர்பான விசாரணையில் இந்த வழக்கு நடைபெறும் சிறப்பு CBI நீதிமன்றத்திலேயே முறையிட அறிவுறுத்தவும் பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த அன்புமணி ராமதாஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகர் லக்னோ மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்தின் பெருநகரான இந்தூர் ஆகிய ஊர்களில் அமைக்கப்பட்டிருந்த 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை டெல்லி சிறப்பு CBI நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 7 நடைபெற்ற போது அன்புமணி ராமதாஸ் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் CBI சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் அன்புமணி ராமதாஸ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுதான் இன்று ஏற்கப்படவில்லை.
இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது, அரசு அது குறித்து அக்கறை காட்டுவதில்லை, சிறுபான்மையினர் நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்றெல்லாம் கூறி பல பிரபலங்கள் தமது அளிக்கப்பட்ட விருதுகளை திருப்பி அளித்து வருகின்றார்கள். அவ்வகையில் எழுத்தாளர் அருந்ததி ராயும் தனது விருதை திருப்பி அளித்துள்ளார். தனது முடிவு குறித்து அவர் BBC பேசினார். அவர் தெரிவித்த சில கருத்துக்களை தொகுத்து தமிழில் தருகின்றார். டெல்லியிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
இந்தியாவில் விருதுகளை திரும்ப தர முடிவெடுத்துள்ள பல்வேறு தரப்பினர் மத்தியில் சமீபத்தில் இணைந்துள்ளவர் புக்கர் விருது பெற்ற பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய். ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பு வகித்த போதே அவருக்கு அளிக்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதை பெற மறுத்துள்ள அருந்ததி ராய் தற்போது தொடங்கியுள்ள விருதை திரும்ப அளித்து எதிர்ப்பை தெரிவிப்போர் பட்டியலில் இடம்பெறவும் தனது எதிர்ப்பை பதிவு செய்திட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் தான் அவர் திரைப்படத்துறையில் பெற்ற விருதை திரும்ப அளித்ததாக குறிப்பிட்டார். இந்த சமயத்தில் BBC அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இது எதிர்ப்பை காட்ட வேண்டிய முக்கிய தருணம் என்றும் குறிப்பிட்டார். அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசாங்கம் நாட்டிற்கு கேடு விளைவிப்பதாக கூறும் அருந்ததி ராயிடம் நீங்கள் எதை வைத்து அவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது,
I think we are seeing the completion of a particular kind of historical cycle where you have these people in power.
வரலாற்றில் ஏதோ ஒன்று நிறைவடைந்து புதிய சுழற்சி ஒன்று உருவாக போகின்றதோ என்கிற பிரமிப்பு உருவாகியுள்ளது. அவர்களை எதிர்க்க யாரும் இல்லாமல் தனி பலத்துடன் ஆட்சி அமைத்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக உருவாகியுள்ளார்கள். அனைத்து அமைப்புகளிலும் அவர்கள் சார்புடையவர்களை நுழைக்கின்றார்கள். வரலாற்றையே மாற்றி அமைத்தும் வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய இயந்திரமான இந்தியா முழுவதுமாக புதிய நிறத்திற்கு மாற்றப்படுகிறது. தற்போது தொடங்கியுள்ள கொலைகள் அனைத்தும் கூட மிகப்பெரிய ஆபத்திற்கான வெறும் ஆரம்பமே.
Being rewired and reworked and these killings are just the beginnings of something very serious.
என்றார் அருந்ததி ராய். இதற்கிடையே தேசிய விருதுகளை திரும்ப அளிக்கும் இந்த விவகாரம் குறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவானவர்கள் கருத்து கூறும் போது அவர்கள் இதன் மூலம் எழுத்தாளர்கள் இந்தியாவிற்கு சர்வதேச அரங்கில் தலைக்குனிவைதான் பெற்று தருகிறார்கள் என்று விமர்சனம் செய்வதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று அருந்ததி ராயிடம் கேள்வி எழுப்பிய போது,
India's global image doesn't take a beating when you massacre people, when you
மக்களை கொன்று குவிக்கும் போது அவர்களுக்கு எதிரான கொடூரங்களை நிகழ்த்தும் போது ஏற்படாத தலைக்குனிவா எங்களால் இந்தியாவிற்கு ஏற்பட்டுவிட போகின்றது. அதே சமயம் இது போன்ற சம்பவங்களுக்கு வருந்துகின்றீர்களா என்று அவர்களிடம் கேட்கும் போதும் கூட, ஒரு நாய்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் கூட வருந்துவேன் என பதிலளிப்பது ஏற்படுத்தும் அசிங்கத்தை விடவா எழுத்தாளர்கள் விருதுகளை திரும்ப அளிப்பதால் ஏற்பட்டு விட போகின்றது. இது மிகவும் கேலி கூத்தாக உள்ளது.
Some writers return the award, India's image takes a beating. There's something funny there, right?
என்றார் பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய்.
டெல்லியிலிருந்து BBC ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையின் காலி துறைமுகத்தில் தரித்து நின்ற அவன்கார்ட் எனும் கப்பலில் அரசாங்க ஆயுதங்கள் பதுக்கி வைத்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் வேளையில் அது குறித்து ஆராய அமைச்சரவையின் சிறப்பு கூட்டம் ஒன்றை கூட்ட உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அறிவித்துள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து BBC கே எஸ் உதயகுமார்.
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அவன்கார்ட் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மோசடிகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு விசேட அமைச்சரவை கூட்டமொன்றை நடத்த தான் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மக்கள் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் திலக் மாரப்பன அவன்கார்ட் நிறுவனம் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சட்ட விரோதமான செயல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். எனவே அந்த நிறுவனம் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் அமைச்சர் திலக் மாரப்பன நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதேபோன்று அண்மையில் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நியாயமான விசாரணையொன்றை எதிர்பார்க்க முடியாதென்றும் தெரிவித்தார் அனுரகுமார திசாநாயக்க. அதேபோன்று நேற்று ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது சம்பிக்க ரணவக்க மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகிய அமைச்சர்கள் அவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பாக திருப்தியடைய முடியாதென்று தங்களது பலத்த எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இந்த பின்னணியில் இன்று கருத்துக்களை தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு தான் இடமளிக்க போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்காகவே கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மக்கள் தன்னை அதிகாரத்தில் அமர்த்தியதாக ஜனாதிபதி சிறிசேன தெரிவித்தார். ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு தனது அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நபர்களுக்கு தன்னை சந்திக்க முடியாதென்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்ற போது அவன்கார்ட் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக முரண்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்றை எதிர்வரும் புதனன்று கூட்டுவதற்கு தான் தீர்மானித்ததாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கூட்டத்தின் போது அவன்கார்ட் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் உட்பட ஏனைய பல குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விரிவாக ஆராய்ந்து விசாரணைகளை துரிதப்படுத்த தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து வரும் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான ஆணைக்குழு நாட்டின் வடக்கு பகுதியில் தமது விசாரணைகளை மேலும் முன்னெடுக்க உள்ளதாக பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி ஆணைக்குழு யாழ்ப்பாணத்தில் மீண்டும் தனது விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் இப்போது இந்த குழு யாழ்ப்பாணத்தில் விசாரணைகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றி அந்த விசாரணை குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, இன்னும் பலரிடம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதன் காரணமாகவே தாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்வதாக கூறினார்.
We got from north and east about 16,500 complaints.
வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து எங்களுக்கு 16,000 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. பாதுகாப்பு படையினரிடம் இருந்தும் 5,000 முறைப்பாடுகள் வந்திருந்தன. 16,000 முறைப்பாடுகளில் 4,000 பேரிடம் மாத்திரமே நாங்கள் விசாரணைகளை நடத்தியிருக்கின்றோம். இன்னும் 12,000 முறைப்பாடுகளை விசாரிக்க வேண்டியிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் விசாரணைகளை தொடர்கின்றோம். வலிந்து காணாமல் போகச் செய்யப்பட்டவர்கள் பற்றியும் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டம் பற்றியும் விசாரணை நடத்துமாறு எமக்கு ஆணை வழங்கப்பட்டிருந்தது. இதில் மனித உரிமைகள் மீறப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளை முடித்து அது பற்றிய அறிக்கையை நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியிடம் கையெழுத்திருக்கின்றோம். ஆனால் காணாமல் போகச் செய்யப்பட்டவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை என்றார் பரணகம அவர்கள். அப்படியானால் இந்த 12,000 முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகளை நடத்தி முடிக்க இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என பரணகம அவர்களிடம் கேட்டதற்கு,
There are only 3 commissioners appointed to the commission. We all 3 sat together and heard each complaint.
தொடக்கத்தில் 3 ஆணையாளர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நாங்கள் மூவரும் இணைந்து சாட்சிகளுடன் விசாரணைகளை நடத்தியிருந்தோம். இப்போது விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் தனித்தனியே விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். இப்போது மேலும் 2 ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் விசாரணைகளை துரிதப்படுத்த முடியும் என்றார் பரணகம் அவர்கள். அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் அறிக்கையில் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரைத்திருக்கின்றீர்கள். இதற்கு அரசாங்கம் பதிலளித்திருக்கின்றதா என கேட்டபோது, எங்களுடைய கடமை அறிக்கை சமர்ப்பிப்பது மட்டும்தான். அதற்கு அப்பால் அரசாங்கத்தினால் எடுக்கப்படுவது அரசியல் தீர்மானமாகும். அதில் தலையிடுவதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்றார் பரணகம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் தலைநகர் கொழும்பில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தேயிலைக்கு நியாயமான விலையை கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் இன்று ஈடுபட்டிருந்தார்கள். இது குறித்து KS உதயகுமார்.
தேயிலை கொழுந்துகளுக்கு நியாயமான விலையொன்றை பெற்றுத்தருமாறு கோரி சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் சங்கம் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இன்று பகல் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக ஒன்று கூடிய அந்த சங்கத்தின் அங்கத்தவர்கள் தேயிலை கொழுந்துகளுக்கு நியாயமான விலையொன்றை பெற்றுத்தருமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்துக்களை தெரிவித்த சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் சங்கத்தின் TA ஜெயவர்தன, 140 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலங்கையின் தேயிலை வியாபாரத்துறை இன்று பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தாங்கள் உற்பத்தி செய்யும் 1 கிலோ தேயிலை கொழுந்துக்கு வழங்கப்படும் விலை 50 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், 1 கிலோ தேயிலை கொழுந்தை உற்பத்தி செய்வதற்கு 60 ரூபாவுக்கும் மேல் செலவிட நேரிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக சிறிய தோட்ட உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே எமது தேயிலை உற்பத்திகளுக்கு நியாயமான விலையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேயிலை உற்பத்திகள் மீது விசேட வரிகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தாங்கள் முகம் கொடுத்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்காக 12 யோசனைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாகவும், அதனை ஆராய்ந்து தகுந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர்.
கொழும்பிலிருந்து BBC KS உதயகுமார். அடுத்ததாக சர்வதேச செய்தி ஒன்று. மியான்மரில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஆங் சாங் சூச்சி தலைமையிலான கட்சி வெற்றி பெறும் என்று கருதப்படுகிறது. எனினும் அவர் அதிபராக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு அரசியல் சாசன ரீதியாக தடை உள்ளது. இந்நிலையில் தமது கட்சியை சேர்ந்த வேறு யார் அதிபர் ஆனாலும் ஆட்சி நிர்வாகத்தை தானே வழிநடத்த உள்ளதாக ஆங் சாங் சூச்சி தெரிவித்துள்ளார். இது குறித்த BBC செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
மியான்மரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலில் தனது கட்சியான ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி வெற்றி பெற்றால் நாட்டின் அதிபருக்கு மேலான ஒரு நிலையை தான் வகிக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் சூச்சியின் கட்சி சிறப்பாக செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அவர் அதிபராக பொறுப்பேற்க முடியாது தடையுள்ளது. மியான்மரில் கடந்த 25 ஆண்டுகளில் வெளிப்படையாக நடக்கவுள்ள முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தல் தொடர்பில் தலைநகர் யாங்குனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆங் சாங் சூகி, நாட்டின் அதிபருக்கு மேலான ஒரு நிலையில் தான் இருக்கப் போவதாகவும் அதை தடுக்க அரசியல் சாசனத்தில் இடமில்லை எனவும் கூறினார்.
எமது கட்சிதான் தேர்தலில் வெற்றி பெறும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் எனது கட்சி ஒரு புதிய ஆட்சியை அமைக்கும். யார் ஆட்சி பொறுப்பில் இருப்பார்கள் என்பது முக்கியமல்ல, சரியான மாற்றத்துக்கான நல்லாட்சி அமையும் என்பதே முக்கியமானது. நான் சந்தித்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலர் இந்நாட்டில் மாற்றங்களை காணக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் மக்கள் மத்தியில் எந்த மாற்றமும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. மக்களது வாழ்வாதார நிலை மாற வேண்டும்
என்று கூறிய சூச்சி, தற்போதைய சூழலில் தனது கட்சியின் வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கூறினார்.
We have repeatedly made complaints about the way in which some parties and individuals have been breaking the rules and regulations laid down by
இந்த தேர்தலில் சில கட்சிகளும் தனிநபர்களும் நடந்து கொள்ளும் முறையற்ற விதம் குறித்து நாங்கள் தொடர்ந்தும் முறையிட்டு வருகிறோம். அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி நடந்து கொள்கிறார்கள். இதனால் எங்களது கட்சி வேட்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. எங்களது கட்சி தொடர்பில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த உறுப்பினர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். நீதியானதுமான சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளோம்
என்றார் சூச்சி. இந்த செய்தியாளர் சந்திப்பில் மியான்மரில் சிறுபான்மையினராக வாக்குரிமை கூட இல்லாமல் இருக்கும் ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் குறித்து சூச்சி மேலோட்டமாக பேசினார். மியான்மர் அரசு ரோஹிஞ்சா மக்களை தமது குடிமக்கள் இல்லை என தொடர்ந்தும் கூறி வரும் நிலையில் அந்த மக்கள் மியான்மரில் அச்சுறுத்தல்களுக்கும் தாக்குதல்களுக்கும் உள்ளாகி வருகின்றனர். பர்மா என்று அறியப்பட்ட மியான்மரின் அரசியல் சாசனம் நாடாளுமன்றத்தில் இராணுவத்தினருக்காக குறைந்தது 25 விதமான ஆசனங்களை ஒதுக்கியுள்ளது. நாட்டின் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் வல்லமை தேவை என்றால் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் தனியாகவோ அல்லது கூட்டாளிகளுடனோ நாடாளுமன்றத்தில் 1/3 இடங்களை பெற வேண்டும்.
செய்தி குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். பிரபல ஓவியர் பாப்லோ பிகாசோவின் லெகோமேஸ் எனும் நிர்வாண நங்கையின் ஓவியம் 67 மில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவில் ஏலம் போயுள்ளது. இந்த ஓவியம் மற்றும் பிகாசோவின் ஆளுமை குறித்து தமிழகத்தின் முன்னணி நவீன ஓவியர்களில் ஒருவரான ட்ராட்ஸ்கி மருது அவர்களிடம் பேசினேன்.
கிட்டத்தட்ட அவருடைய அவர் வாழ்நாளில் ஒரு 70 ஆண்டுகள் ஒரு கலாபூர்வமான செயல்பாட்டில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு ஓவியர் தானே அவர். போன 100 ஆண்டுல மிக முக்கியமான ஒரு ஓவியர் தான் அவர். அப்புறம் இப்போ ஓவியங்களை கலெக்ட் பண்றது, சேர்த்து வைக்கிறது, அல்லது அது மேல வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றது, அப்படி இது எல்லாமும் ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு தானே. அந்த வகையில ஒரு பெருமதியான ஓவியர்னுடைய ஓவியத்துக்கு இப்படியான ஒரு சிறப்பும் அதுவும் அதனுடைய முக்கியத்துவம் கிடைக்கிறது பெரிய மகிழ்ச்சியான செய்தி தானே.
இப்போ ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ள இந்த லாகோமேஸ் ஓவியத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன?
இந்த லாகோமேஸ் இந்த ஓவியம் அவருடைய 19வது வயதில் வரைந்த ஓவியம். அது ரொம்ப தீர்க்கமாக அகாடமிக்கா வரைஞ்ச ஓவியங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல உள்ள ஓவியங்கள் அது ஒண்ணு. அந்த காலகட்டத்தில் இருந்த சக ஓவியர்கள் பாரிஸ் தன்மை கொண்ட அந்த பொஹிமியன் லைஃப் பிரசன்ற ஓவியங்கள் அவர் வரைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் தான் அது. வந்து அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, அவருடைய நண்பரை இழந்த காலம் அப்படின்னு நான் அந்த ஓவியத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாம் தாண்டி ஒரு ரெஸ்ட்லெஸ் பெயிண்டர் தான் அவர். வந்து அவருடைய ஆரம்ப நிலை ஓவியத்தை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு அவருடைய ஏழ்மையில பாரிஸுக்கு வந்த உடனே அவர் 25 வயது வரைக்குள்ள அவருடைய ஏழ்மையான காலத்தை அவர் வரைஞ்ச காலகட்டத்தை ப்ளூ பீரியட் அது எல்லாம் வந்து விமர்சகர்கள் வேற மாதிரிலாம் பிரிப்பாங்க. ஆனாலும் கூட இந்த படங்கள் வந்து எனக்கு வந்து குறிப்பா அவருடைய தீவிரத்தன்மை, அவர் மரணத்தை தழுவுறது வரைக்கும் கூட அவர் வந்து இயங்கி இருக்கிற வேகம் இருக்கு பாருங்க, அது எனக்கு எப்பவுமே பிடிச்சமான ஒண்ணு. அதுலயும் குறிப்பா இந்த பகுதியை நான் தனித்த ஒரு பகுதியாக அவருடைய ஆரம்ப கால பகுதியை நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற ஒரு பகுதி உள்ள இருக்கிற ஓவியம் தான் அந்த ஓவியம். அது ஒரு பெண்ணினுடைய ஒரு நிர்வாண தோற்றம் கொண்ட ஒரு பெண்ணுடைய உருவமும் மேல ஒரு ஹரிசான்ல ஒரு லைனுக்கு மேல ஒரு மைபி அது ஒரு ஸ்டேஜோ அதுல டான்ஸ் ஆடுற ஒருத்தருடைய கால் நடன கலைஞருடைய காலும் வண்ணங்களும் சேர்க்கையுமா இருக்கிற இதுதான். அந்த பீரியட்ல இருக்கிற பெயிண்டிங்ல ஒரு செக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ல பிரில்லியண்டான ஒரு கலர் இருக்கிற பகுதி என கேட்டா அந்த பகுதியில அந்த கலெக்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஓவியங்கள்ல. இது ஒரு சிறப்பான ஓவியம். இதற்கு பின்னாடியும் அவர் வந்து அவருடைய ஆர்ட் டீலரை வந்து ஒரு நையாண்டியோட ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு. ஓவியர் வந்து டெலிபரேட்டா வந்து செய்யறதுன்னு ஒரு பகுதி இருக்கு. அப்புறம் எந்த முன் அபிப்பிராயமும் வச்சுக்கிறாம இயல்பாகவே ஒரு ஓவியத்துக்கு மேல வரைகிறது அல்லது அதை திருப்பி வரைஞ்சிருது. இப்படியான காலகட்டங்கள்ல எல்லா ஓவியத்தையும் எல்லா பகுதியும் எல்லா நேரங்களிலும் பல நேரங்கள்ல நடந்திருக்கிறது உண்டு. அதுல இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஓவியத்துக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கிறது ஒண்ணும் ஒரு தனியான விஷயம் இல்லை. ஆனா அது வந்து கலெக்டபிள் மெட்டீரியல்ல அந்த படத்துல பின்னாடி இன்னொரு ஒரு சாத்தியமான ஒண்ணை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல.
ஒரு ஒரு ஓவியருக்கும் அவங்களுடைய சிக்னேச்சர் தனித்துவம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில அந்த ஓவியத்திலிருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் பொதுவான புரிதல். பிகாசோவினுடைய ஓவியங்கள்ல இருக்கக்கூடிய தனித்தன்மை அல்லது அவருடைய அந்த சிக்னேச்சர்ங்கிறத எதை குறிப்பிட்டு சொல்லலாம்?
அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் எக்ஸ்பிரிமெண்டலா கடந்துகிட்டே பரிச்சார்த்தமா பெரும் பகுதிகளை கடந்து கடந்து அவருடைய வாழ்நாள்ல எல்லா விதமான முயற்சிகளையும் அவர் செய்துகிட்டே இருந்திருக்காரு, அயராம செய்துகிட்டே இருந்திருக்காரு. எப்போதும் நான் அவரை வந்து ரசிக்கிற பெரிய பகுதின்னா அவருடைய ஸ்ட்ராங் லைன் தான், இந்த தீர்க்கமான கோடுகள் இருக்கு பாருங்க அதுதான். அது வந்து கடைசி வரைக்கும் அவருடைய ஓவியங்களை எப்போதும் செல்ல தெளிவாக இருந்திருக்கு. அவர் வந்து ஓவிய உலகத்தினுடைய போக்கு படியாக அவர் கியூபிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்புறம் பெரிய மாபெரும் அவருக்கு முந்தைய வாழ்வுல மாபெரும் கலைஞர்களுடைய ஓவியங்களை ஒரு தரவா எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்னும் பரிச்சாத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. அவர் செயல்படாத இடமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுதான் என்ன கேட்டா அவருடைய தனித்தன்மை. பாட்டரியில பண்ணி பார்த்திருக்காரு, பிரிண்ட் மேக்கிங்ல ஒரு 1,00,000 பிரிண்டிங் மேல அவர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் பண்ணிருக்காரு, ஸ்கல்ச்சர் பண்ணிருக்காரு, திரைச்சியிலே பண்ணி பார்த்துருக்காரு, பெரிய அப்பராவுக்கான திரைச்சியிலே பண்ணி பார்த்துருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஆர்டிஸ்டிக் சைட்ல எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அவர் வந்து பிரெஞ்சு மக்கள் காமிக் புத்தகத்தினுடைய அடிமை அந்த மக்கள். வாழ்நாள்ல நான் அந்த ஒரு பகுதியை தான் செஞ்சு பார்க்கலன்னு அவர் சொன்னதாகவும் நான் ஒரு படித்தேன். காமிக்ஸ் ஒன்று தான் நான் செஞ்சு பார்க்குறேன். அவர் மற்ற எல்லா துறை சார்ந்த துணை கலை வடிவங்களில் எத்தனை முறை இருக்கோ அத்தனையும் பண்ணி பார்த்தவர். அவருக்கு அதுக்கான வாழ்நாளும் இருந்தது, ஆனாலும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தவர். அதுதான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் நினைக்கிறேன்.
தமிழகத்தின் முன்னணி நவீன ஓவியர்களில் ஒருவரான ட்ராட்ஸ்கி மருது அவர்களுடன் நேர்காணலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழ் .com மூலமாகவும் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.